வணக்கம் சாரங்கன். முதலில் யாரை இலக்கு வைத்து இந்த சிரித்து விட்டாளே என்ற பாடலை உருவாக்கினீர்கள் என்று சொல்ல முடியுமா?
கேள்விக்கு நன்றி. வழக்கமாக நான் இசையமைக்கும் பொழுது யாரையும் இலக்கு வைத்து இசையமைப்பதில்லை. என்னுடைய மனதில் எழும் அந்த இசையை இசைக்கலைஞர்களை கொண்டும் இசைக்கருவிகளை கொண்டும் நான் உருவாக்கி விடுவேன். அந்த பாடல் எனக்கு அந்த இசை உருவான பின்பு அந்த பாடல் என்ன விதமான துணியை உணர்ச்சியை கொடுக்கின்றது என்பதை பார்த்து பாடலாசிரியரை அணுகி அதற்கு தேவையான வரிகளையும் எழுதி கொண்டு அந்த பாடலை நான் பாடிவிடுவேன். இந்த பாடல் சிரித்து விட்டாலே என்ற பாடலில் என்னுடைய குரலுடன் சேர்ந்து இரண்டு பெண்களுடைய குரலும் சேர்ந்தால் நன்றாக இருக்கும் போன்று அந்த இருந்தது. அந்த இசை அதை கேட்டது. அதனால் அந்த பாடலை ஒரு துள்ளிசை பாடலாக அது அமைந்து விட்டது. ஆகவே பல இளைஞர்கள் யுவதிகள் இந்த பாட்டை விரும்பி கேட்கின்றார்கள். ஆகவே அது அவர்களுக்குரியதென்று இப்பொழுது கூறக்கூடியதாக இருக்கின்றது.
நல்லது சாரங்கன். கடந்த முறை உங்களுடைய பாடலுக்கு பாடலாசிரியர் நா முத்துக்குமார் அவர்களை பாவித்தீர்கள். ஏன் இந்த முறை பா விஜய் அவர்களை பாவித்திருக்கிறீர்கள்?
ஆம், ஹரிஹரனுடன் நான் பாடிய பாடல் அவள் ஒரு மெல்லிய பூங்காற்று என்ற பாடலை நாமத்துக்குமார் அழகாக எழுதியிருந்தார். அது மிகவும் வரவேற்ற பெற்றது. நான் பல கவிஞர்களுடன் சேர்ந்து பாடல்களை ஏற்கனவே உருவாக்கி இருக்கின்றேன். உதாரணத்துக்கு தாமரை, கவிஞர் வைரமுத்து, பா விஜய், நா முத்துக்குமார் போன்றவர்களுடன் நான் வேலை செய்திருக்கின்றேன். இது மட்டுமல்ல, இலங்கையிலிருந்தும் பல கலைஞர்கள், ஸ்ரீதர் பிச்சியப்பா, ஜெகதீசன் அவர்கள், சில்லையூர் செல்வராஜா, பி எச் அப்துல் ஹமீத் போன்ற கலைஞர்கள் எல்லாம் எனக்கு பாட்டு எழுதியிருக்கிறார்கள். இந்த தடவை நான் இந்த பாட்டு ஒரு துள்ளிசை பாடலாக இருப்பதனால் நாமுத்துக்குமாரையோ அல்லது பாவிஜேயோ அணுகலாம்னு நினைத்தேன். சென்ற தடவை நான் சென்னை சென்றிருந்த பொழுது பாவிஜேயின் அடுத்த படம் சம்பந்தமாக நான் ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்த பொழுது சரி, பாவிஜேயை வைத்தே அந்த பாடலை எழுதி விடுவோம் என்று சொல்லி அந்த பாடலை நாங்கள் எழுதினோம். இதில் தமிழ் வரிகளை பாவிஜேய் எழுதியிருக்கின்றார். ஆங்கில வரிகளை, பெண்கள் பாடும் ஆங்கில வரிகளை கேஷும் கிருசியும் சேர்ந்தே அதை எழுதியிருக்கிறார்கள்.
இப்படியான பாடல்களை நீங்கள் உருவாக்கி அவற்றை யூடியூபில் தவள விடுவதனால் என்ன லாபம், அதாவது வர்த்தக ரீதியில் என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கின்றன?
வழக்கமாக ஒரு பொருளை நாங்கள் தயாரித்தவுடன் அதை டிஸ்பிளே பண்ண வேண்டும். அதாவது ஒரு பொருளை நாங்கள் ஒரு கடையில் வைத்து அதை டிஸ்பிளே பண்ணினால்தான் நுகர்வோர்கள் வந்து அதை பார்த்து விரும்பினால் வாங்குவார்கள். சில தடவை நாங்கள் ஒரு உணவுப் பொருளை செய்தால் அதில் கொஞ்சம் அவர்கள் சாப்பிட கொடுக்க வேணும், அப்போ தான் அவர்கள் அதை விரும்பி வாங்குவார்கள். அதன் மாதிரி இப்பொழுது நாங்கள் இசையை செய்தவுடன் அந்த இசையை அவர்கள் கேட்கக்கூடிய மாதிரி இப்போ ரேடியோவில் நாங்கள் காலாகாலமாக போட்டு காட்டிக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ ரேடியோவில் போட்டதுனால, டிவியில் போட்டதால் அந்த பாடல்களுடைய விற்பனையை அது பாதித்ததுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் யூடியூப்பில் இதை போடுறதுனால பல நுகர்வோர்கள் அதை பகிரக்கூடியதாக இலகுவாக இருக்கின்றது, அதை திரும்பி திரும்பி கேட்கக்கூடியதாக இலகுவாக இருக்கின்றது. அந்த பாடலை பிடித்தவுடன் அந்த பாடலை எப்படி டவுன்லோட் செய்யலாம்ன்ற விவரங்கள் எல்லாம் யூடியூப்பில் இருக்கிறதுனால அவர்கள் ஐடியூன்ஸ், அமேசன் போன்ற இடங்களில் சென்று அதை டவுன்லோட் பண்ணி அந்த பாடலை கேட்கிறார்கள். ஆனால் இந்த பாடலை யூடியூப் மூலமா அல்லது கள்ளமாக தரவிறக்கம் செய்து கேட்க விரும்புபவர்களை நாங்கள் ஒரு நாளுமே திருத்த முடியாது. அது நாங்கள் டிவியில் போனாலும் அதைத்தான் செய்வார்கள், ரேடியோவில் போனாலும் அதைத்தான் செய்வார்கள், இல்லாட்டி நண்பர்களிடம் இருந்தும் அதைத்தான் செய்ய போனார்கள். கல்வர்களை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, கல்வர் தான். ஆகவே பலர் இந்த பாடலை கேட்டு ஏற்கனவே தரவிறக்கம் செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து வரும் அனைத்து நிதியும் என்னுடைய வழக்கமாக நான் செய்கிற ஒரு சேரிட்டிக்கு தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த தடவையும் போன பாடலை மாதிரி மகாதேவ ஆச்சிரமம், அனாதை ஆச்சிரமம், அதுக்குத்தான் இந்த காசும் போகிறது.
சரங்கர், அடுத்ததாக நீங்கள் ஏன் உள்ளூர் கலைஞர்களை பாவிக்காமல் சிங்கப்பூர் பாடகிகள் இருவரை இந்த பாடலில் பாவித்துள்ளீர்கள் என்பதை சொல்ல முடியுமா?
ஒரு இலங்கையைச் சேர்ந்த ஒரு இசையமைப்பாளர் அல்லது பாடகர் என்ற முறையிலே நான் பல பாடகர்களுடன் பணியாற்றி இருக்கின்றேன், அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகள், ஆஸ்திரேலிய நாடுகளையும் நான் பல கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். ஆனால் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து நான் ஒருவரையும் அறிமுகப்படுத்தவில்லை. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு பாட்டை நான் தயாரிக்கும் பொழுது அந்த பாட்டிற்கு என்ன குரல், அந்த பாட்டு, அதாவது த சாங் டிமாண்ட்ஸ் த வாய்ஸ், பாட்டுக்கு ஒரு தேவையான ஒரு குரல், ஒரு தேவையான ஒரு உச்சரிப்பு அது கேட்கும். அந்த தேவையை போத்து செய்யக்கூடியவர்கள் லேடி கேஷ் அண்ட் லேடி கிறிசி ஆகியோர் சிங்கப்பூரில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள்தான் இந்த பாட்டுக்கு சரியான அந்த வரிகளையும் கொண்டு வருவார்கள், சரியான தொனி, கலர் அண்ட் அட்டிடியூட் அதை கொண்டு வருவார்கள் என்று நம்பினதால் அவர்களுடன் சேர்ந்து இந்த பாட்டில் நான் வேலை செய்தேன்.
அந்த பாடகிகள் லேடி கேஷ் மற்றும் லேடி கிறிஸி அவர்கள் உங்களுக்கு எப்படி அறிமுகமானார்கள்?
கேஷ் அண்ட் கிறிஸி எப்படி எனக்கு அறிமுகமானார்கள் என்று சொன்னால், இந்திரன் படம், அதாவது ரஜினிகாந்தும் ஐஸ்வர்யா ராயும் நடித்து ஏ ஆர் ரகுமானின் இசையிலே அவர்கள் இரும்பிலே ஒரு இதயம் வேண்டுமோ என்ற பாடலை ரகுமானுடனேயே சேர்ந்து பாடியிருந்தார்கள். அந்த பாட்டில் அவர்கள் அந்த பாடலை எப்படி அணுகியிருந்தார்கள், அதில் எப்படி ரப் பண்ணியிருந்தார்கள், அதில் சில வரிகள் எப்படி பாடியிருந்தார்கள் என்றது நான் கவனித்து நன்றாக படித்திருந்தது. அதனால் அவர்களை நான் அணுகி இந்த பாடல் என்னுடைய பாடலுக்கு நான் நினைக்கின்றேன் உங்களுடைய குரல் தான் சரியாக வரும் என்று சொல்லி அந்த பாடலை அவர்களுக்கு போட்டு காட்டிய பொழுது அந்த பாடலில் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் என்று மிகவும் விரும்பினார்கள். அதனால் நாங்கள் இந்த பாடலில் இணைந்து வேலை செய்தோம்.
Sugar, honey, honey, ain't about the money, money, ain't about the money, honey, I could be a sugar, honey.
அடுத்ததாக சாரங்கனின் இந்த சிரித்து என்ற பாடலின் பாடகிகளுள் ஒருவரான லேடி கிறிஸி அவர்களை தொலைபேசி வழியே சந்தித்தேன். அவரிடம் இந்த பாடலில் நீங்கள் பணிபுரிய உங்களை தூண்டிய விடயங்கள் என்ன என்று கேட்டேன்.
Songs these days are usually very processed and they sound very electronic, and what I liked about Sirithu is that it had a very organic touch to it, yet it was so upbeat, so that's what really drew me to the track. That's the beauty of Sirithu. It's so upbeat and so organic, like I mentioned before, that nobody's gonna just sit still and not move. They're gonna want to get up and groove no matter how old you are. So the audience for this track is definitely everybody.
தற்போது நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கும் இசை அல்லது பாடல்களை பற்றி சொல்லுங்களேன் என்று கேட்டபோது,
Right now I'm working on some Tamil singles and also English singles. So other than that, I have a lot of exciting collaborations coming about. I can't say much yet, so it's basically a secret. But if you want to know more, you can definitely follow me on my Facebook page at www.facebook.com/chrissyofficialmusic.
இசை துறைக்கு எப்படி வந்தீர்கள் என்று கேட்டபோது,
Ever since I was a little girl, I've always loved everything to do with music, and I just never thought that I would be able to make it a career, you know, one day. So when I turned 18, that was when I realized that, you know, I just don't want to be doing something normal. I want to do something exciting, and it fell back to that love I had for music. So what I did is I convinced both my parents that I wanted to go to Chennai and pursue this dream of mine, and thankfully they supported it, and that's when it all began.
சாரங்கனுடன் இந்த சிரித்து பாடலில் வேலை செய்த தனது அனுபவத்தை இப்படி விவரித்தார் லேடி கிறிஸி அவர்கள்.
What was so unforgettable about this collaboration was that during the time I had there working with Sarangan and his team, we not only learned so much from each other, but we created a bond during that time. And I'm so happy to say that out of this whole project, we got an amazing song. And on top of that, I gained genuine friendship. And that is something that I'll never forget and always hold close to my heart. We had such an exciting time together. I mean, the brainstorming of the lyrics, the coming up of the tunes, so many different things that we got to experience together. And it was just a blast.